வணக்கம் ரகுராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலிய செய்திகளில் தற்போது முக்கியமாக அடிபடுகின்ற விடயம் இரு செனட்டர்கள் அடுத்தடுத்து பதவி விலக காரணமான இந்த இரட்டை குடியுரிமை விவகாரம். இந்த விடயம் திடீரென்று ஆஸ்திரேலியாவின் பேசு பொருளாக மாறுவதற்கு என்ன காரணம்?
உண்மையில் இந்த பிரச்சனை திடீரென்று உருவாகவில்லை. ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் 44வது பிரிவின் கீழ் இரண்டு முக்கியமான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நாட்டில் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஒரு செனட் உறுப்பினராகவோ உங்களுடைய நியமன பத்திரங்களை தாக்கல் செய்ய வேண்டுமானால் இரண்டு விடயங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அதாவது ஒன்று, இன்னும் ஒரு நாட்டின் பிரஜையாக நீங்கள் இருக்கக்கூடாது, அல்லது அந்த இன்னும் ஒரு நாட்டோடு பற்றுறுதி உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கக்கூடாது. அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து அரசாங்கத்திடம் இருந்து எந்த விதத்திலும் நீங்கள் ஊதியம் பெற்றிருக்க கூடாது என்று இரண்டு முக்கிய விடயங்கள் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு விடயங்களும் நீங்கள் நியமன பத்திரம் தாக்கல் செய்யும் பொழுது நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றில் சம்பந்தப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த நாட்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ செனட் உறுப்பினராகவோ வருவதற்கு தகுதியற்றவர் என்று மிக தெளிவாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது உதாரணத்துக்கு நாங்கள் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நாங்கள் பூர்த்தி செய்யும் பொழுதோ அல்லது கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் பொழுதோ அதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும், இதில் தரப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உண்மை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கையொப்பமிடுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வேளையில் அவர்கள் அந்த இரண்டு விடயத்தையும் அவர்கள் தம்மை பற்றி பரிசீலனை செய்யாமல் ஒரு நியமன பத்திரத்தை தாக்கல் செய்வார்களேயானால் தவறு அவர்கள் பக்கம்தான் இருக்கின்றதை ஒழிய அரசியலமைப்பு சட்டத்திலேயோ அல்லது வேறு ஒன்றிலும் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு நான் கூற விரும்புகின்றேன். இந்த விடயம் சம்பந்தமாக ஒருவர் தவறுதலாகவோ அல்லது தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இப்படியாக ஒரு நியமன பத்திரத்தை தாக்கல் செய்து அவர் ஒரு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்க சந்தர்ப்பத்தில் மூன்று வழிகளில் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு இப்பொழுது சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த மூன்று வழிகளையும் பார்க்கும் பொழுது உயர் நீதிமன்றம்தான் அதற்கான தீர்ப்பை வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பார்த்தோமானால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த நாட்டில் வாக்களிக்கக்கூடிய ஒரு குடிமகன் இப்படியாக ஒரு விடயம் நடந்திருக்கின்ற நீங்கள் சந்தேகப்பட்டால் உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்யலாம். அது தொடர்பாக உயர் நீதிமன்றம் விசாரணை செய்து அதற்கான தீர்ப்பை வழங்கும். அல்லது பாராளுமன்றம் என்ன செய்யும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் இப்படியான ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தால் பாராளுமன்றம் உத்தியோகபூர்வமாக உயர் நீதிமன்றத்திடம் ஒரு கோரிக்கையை விடும், இவருடைய நியமன பத்திரம் அல்லது இவர் தெரிவு செய்யப்பட்டது உண்மையில் சரியான முறையில் தெரிவு செய்யப்பட்டாரா என்று கேட்க முடியும். இன்னும் ஒன்று இருக்கின்றது, அதாவது இந்த நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யும் பொழுது வேறு ஒரு கட்சியை சார்ந்தவரோ இன்னும் ஒரு பொதுமகனோ இவர் தவறுதலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், ஆகவே இவரை எனக்கு தண்டப்பணம் தர வேண்டும் என்று சொல்லியும் உயர் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்யலாம். ஆனால் கடந்த கால வரலாறை பார்க்கும் பொழுது இதுவரையில் மேற்கூறிய இரண்டு விடயங்களில் மட்டுமே இதுவரையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கதாக நாங்கள் பார்க்கலாம்.
சரி, இப்போது நடந்திருப்பதை போன்றதாவது இரு கிரீன்ஸ் கட்சி செனட்டர்கள் பதவி விலகி இருப்பதை போல இதற்கு முன்னைய காலங்களிலும் நடந்திருக்கின்றதா?
அண்மைய காலங்களை பார்த்தோமானால் நான்கு முக்கிய வழக்குகள் தீர்ப்புகள் வெளிவந்திருக்கின்றது. 1987 தெரிவு செய்யப்பட்ட ஒரு செனட்டர் பதவி விலக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருந்தது, ஏனெனில் அவர் வேறு ஒரு நாட்டின் பிரஜையாக இருந்திருக்கின்றார். அதன் பின்னர் பார்த்தோமானால் 1992 பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவி விலகி இருக்கின்றார். ஆனால் உண்மையில் அவருடைய வழக்கு சற்று வித்தியாசமானது. அவர் இந்த நியமன பத்திரம் தாக்கல் செய்யும் பொழுது ஒரு பாடசாலையின் விக்டோரியா மாநிலத்தின் ஒரு பாடசாலையின் ஆசிரியராக கடமையாற்றி இருக்கின்றார். ஆகவே இந்த 44வது பிரிவின் கீழ் நீங்கள் ஒரு பாடசாலை என்னும் பொழுது அது ஒரு மாநிலம் அல்லது மத்திய அரசாங்கத்தின் கீழ் வருவதால் அவர்களிடமிருந்து ஊதியம் பெற்றவர் என்ற வகையில் அவர் பதவி விலக வேண்டி வந்திருந்தது. அண்மைய காலத்தை நாங்கள் பார்த்தோமானால் 1996 நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே லின்சே பாராளுமன்ற தொகுதியில் ஜாக்கி கெல்லி அவர்கள் பதவி விலக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது. அவரதும் வழக்கை நாங்கள் பார்த்தோமானால் அவர் இந்த நியமன பத்திரம் தாக்கல் செய்யும் பொழுது ஆஸ்திரேலியாவின் விமானப்படையிலே ஒரு பணியாளராக அவர் இருந்திருக்கின்றார். ஆனால் அவர் தேர்தல் நடைபெறும் பொழுது அவர் அதிலிருந்து விலகி இருந்தார். ஆனால் நியமன பத்திரம் தாக்கல் செய்த அன்று அவர் ஆஸ்திரேலிய விமானப்படையிலே இருந்து ஊதியம் பெற்றபடியினால் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் நீக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதுதான் முதல் சந்தர்ப்பம் அல்ல.
இதேவேளை இந்த இரட்டை குடியுரிமை விவகாரத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது கிரீன்ஸ் கட்சி. இரண்டு செனட்டர்களை அடுத்தடுத்து இழந்திருக்கிறது இல்லையா? இது வந்து கிரீன்ஸ் கட்சியை எப்படியெல்லாம் பாதிக்க கூடும் என்று சொல்லுங்கள்.
உண்மையில் பார்த்தீர்களானால் இப்பொழுது ஊடகங்கள் இது தொடர்பாக கூடுதலான ஒரு அக்கறை செலுத்தி வருகின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது செனட் உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 20 உறுப்பினர்கள் இப்படியாக பிற நாடுகளில் தமது குடியுரிமை இருப்பவர்களோ அல்ல அந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இதில் இதுவர் மட்டும் இதுவரையில் உத்தியோகபூர்வமாக தாம் அந்த மற்ற நாடுகளில் இருக்கும் குடியுரிமையை விலக்கிவிட்டோம் என்பதை தெரிவித்திருக்கின்றார். அதில் ஒருவர் முன்னாள் பிரதமர் டோனி அபட் அவர்கள். அவர் உண்மையில் ஒரு பிரித்தானிய குடியுரிமை உள்ளவர். ஆகவே அது வந்து அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். மற்ற 18 பேரும் இதுவரையில் உண்மையாக இது தொடர்பாக வெளியிடவில்லை. இதிலே ஒரு விடயம் நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது இவர்கள் வந்து வெறுமனே தாம் மற்ற நாட்டின் குடியுரிமை இல்லாதவர்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது இந்த கிரீன்ஸ் கட்சியை பார்த்தோமானால் டொரிசா வோட்டர்ஸ் என்பவர் கனடாவில் பிறந்தவர். கனேடிய சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் அந்த நாட்டில் ஒரு பிறந்திருந்தால் அந்த நாட்டின் குடியுரிமை உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இவருடைய துரதிருஷ்டவசமான காலம் எப்படி விளையாடி இருக்கின்றது என்றால், உண்மையில் அந்த சட்டத்தை அவர்கள் வந்து 1976 மாற்றிவிட்டார்கள். நீங்கள் அந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சட்ட ரீதியாக நீங்கள் அந்த நாட்டின் குடியுரிமை பெற்று கொள்ளக்கூடியவராக வருவீர்கள். ஆனால் இன்னொரு நாட்டின் குடியுரிமையை நீங்கள் எப்பொழுது பெறுகின்றீர்களோ அன்றிலிருந்து கனடாவின் குடியுரிமை உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விடும். ஆனால் இவருடைய கஷ்டகாலம் என்னவென்றால், 1976 இந்த சட்டம் மூலம் கனேடிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 1977 15 பிப்ரவரி மாதம் தான் நடைமுறைக்கு வந்திருந்தது. ஆனால் லூரிசா வோட்டர்ஸ் பிறந்தது 1977 பிப்ரவரி மாதம் 8 ஒரு வாரத்தினால் அவர் அந்த சட்டத்திலிருந்து விலக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதனால் அவர் தொடர்ந்தும் கனேடிய குடியுரிமை பெற்றவராகவே இதுவரை காலமும் இருந்திருக்கின்றார். அது அவருக்கு தெரியாது. கடந்த 40 காலமாக அவர் கனடா பக்கம் போகவும் இல்லை. ஆனால் இது ஏற்கனவே மற்றொரு செனட் உறுப்பினரான ஸ்காட் லட்லம் அவர்கள் பதவி விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டதான் லூரிசா வோட்டோஸ் அவர்கள் தனது சட்டத்தரணிகளிடம் கேட்டிருக்கின்றார். தனது குடியுரிமை பற்றியும் ஒரு முறை பாருங்கள் என்று கேட்ட பொழுதுதான் இந்த விடயம் அவருக்கே தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே மற்ற 18 பேரும் சில வழிகளில் அவர்கள் தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த நியமன பத்திரத்தை தாக்கல் செய்த பொழுது அதனை பார்த்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர வேண்டுமானால், கிரீன்ஸ் கட்சியை எவ்வாறு இது பாதிக்கின்றது என்றால், இந்த இருவருமே பிரதி தலைவர்களாக இருந்தவர்கள். இதிலும் லூரிசா வோட்டர்ஸ் அவர்கள் உண்மையில் ஒரு துணிச்சலான பெண்மணி. ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் முதல் முதலாக ஒரு பெண் பாராளுமன்ற அமர்வுகளின் பொழுது தனது குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டிய ஒரு பெண்மணி இவர்தான். அது மட்டுமல்ல, பெண்களுடைய உரிமை தொடர்பாக மிக கூடுதலான அக்கறை கொண்டவர் லூரிசா வோட்டர்ஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, கடந்த 2011 இவர் செனட் உறுப்பினராக பதவி வகித்து வருகின்றார். மற்றவரை பார்க்கும் பொழுது ஸ்காட் லட்லம் வந்து மேற்கு ஆஸ்திரேலியாவில் 2008 பதவியில் இருக்கின்றார். ஆகவே மிகவும் ஒரு தேர்ச்சி பெற்ற அனுபவம் பெற்ற அரசியல்வாதிகள் கிரீன்ஸ் கட்சிக்கு இவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இப்பொழுது ரிச்சர்ட் டி நட்டாலி, அதாவது அவர்களுடைய கிரீன்ஸ் கட்சியின் தலைவரை பார்த்தீர்களானால் இவர் அண்மையில் தான் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டவர். இதுவரை காலமும் இந்த கிரீன்ஸ் கட்சி வந்து மிகவும் கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாக இருந்திருக்கின்றது. ஆனால் அண்மைய காலங்களில் நியூ சவுத் வேல்ஸ் மாநில கிரீன்ஸ் கட்சி உறுப்பினர் ஒருவர் அந்த கட்டுக்கோப்புகளை மீறி அவர்களுடைய சில தகவல்களை கசிய விட்டு வருகின்றார். குறிப்பாக இந்த பாடசாலைகளுக்கான மத்திய அரசாங்கம் வெளியிட்ட இந்த கான்ஸ்கி நிதியுதவி திட்டம், அது கிரீன்ஸ் கட்சி மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு அணுகப்பாட்டை கொண்டு வந்து அதனை செனட் சபையில் நிறைவேற்றுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நியூ சவுத் வேல்ஸ் மாநில கிரீன் செனட்டர் அதற்கு எதிரான கருத்துக்களை கூறி அவர்களுடைய பேச்சுவார்த்தையை முற்றாக நிர்மூலமாக்கி விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு மிக பாரதூரமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இதனுடைய தலைவர் ரிச்சர்டி நட்டட்டாலைக்கு மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமை தோன்றியிருக்கின்றது. அவர் ஒருபுறம் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும், அந்த நேரத்தில் இரண்டு பிரதான முக்கிய தூண்கள் அவர் கட்சியில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய மொத்த செனட்டர்களின் எண்ணிக்கையை பார்த்தோமானால் 9 பேர் இருக்கின்றார்கள். இதிலே 4 பேர் அடுத்த தேர்தலிலே செனட் உறுப்பினர்களுக்கான தேர்தலிலே குதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இதனை ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் ஆஸ்திரேலிய மக்கள் சற்று இந்த சம்பவங்களினால் விசனமடைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போக போகின்றவர் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்ய முதல் அவர் தான் தனக்கு தகுதி இருக்கின்றதா என்பதை பார்த்திருக்க வேண்டும், அதனை பார்க்கவில்லை. ஆகவே அது அவருடைய தவறு. இது கிரீன்ஸ் கட்சியை மக்கள் மத்தியில் செல்வாக்கை குறைய பண்ண போகின்றது.
நிறைவாக ஒரு கேள்வி, எப்படி என்றால் இந்த இரட்டை குடியுரிமை விவகாரம் அரசியல்வாதிகளுக்கு பெரும் தலைவலியாக இருக்கின்ற ஒரு விடயம், இதை ஏன் மாற்றாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள்?
மிகவும் நல்ல ஒரு கேள்வி. ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பை மாற்ற வேண்டுமானால் சில விதிமுறைகள் 128வது பிரிவின் கீழ் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது முதல்ல இந்த நாட்டிலே ஒரு பொதுஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டு அதன் மூலம்தான் அரசியல் சாசனம் திருத்தப்பட முடியும். அதற்கு முன்னர் இரண்டு சபைகளிலும், அதாவது கீழ் சபை செனட் சபை இரண்டிலும் அதிகூடிய வாக்குகளினால் அந்த திருத்தங்கள் முதலில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் பின்னர் தேசாதிபதி கவர்னர் ஜெனரலுக்கு அந்த முடிவு அறிவிக்கப்பட்டு அவர் உத்தியோகபூர்வமாக ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அறிவித்தல் விடுவார். அதன் மூலம்தான் பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் அனைத்து வாக்களிக்கக்கூடியவர்களும் அதிலே வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏனெனில் ஆஸ்திரேலியாவில் கட்டாய வாக்களிப்பு நடைமுறை இருக்கும் ஒரு நாடு. ஆனால் இதிலே பிரச்சனை என்னவென்றால் டபுள் மெஜாரிட்டி எடுக்க வேண்டும், இரட்டிப்பு பெரும்பான்மை எடுக்க வேண்டும். அதாவது இந்த பொதுசன வாக்கெடுப்பின் பொழுது இங்கு பார்த்தீர்களானால் 6 மாநிலங்கள் இருக்கின்றன, 2 டெரிட்டரிஸ் அதாவது பிரதேசங்கள் இருக்கின்றன. இந்த பிரதேசங்கள் இரண்டும் இதிலே கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது, மாநிலங்கள் 6 கணக்கில் எடுக்கப்படும். மாநிலங்கள் 6 எவ்வாறு கணக்கில் எடுக்கப்படும் என்றால் ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது ஆக கூடுதலான மாநிலங்களில் பெரும்பான்மை கிடைக்க வேண்டும். இந்த 6 மாநிலங்கள் இருந்தது என்று சொன்னால் குறைந்தது 4 மாநிலங்களுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் பெரும்பான்மை கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டாவது பெரும்பான்மை எவ்வாறு கிடைக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவிலும் பெரும்பான்மை கிடைக்க வேண்டும். அந்த ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் என்னும் பொழுது இந்த டெரிட்டரிஸ் 2 பிரதேசங்களும் அதிலே உள்வாங்கப்படுகின்றன. ஆகவே இந்த 2 டபுள் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த 2 பெரும்பான்மையும் எடுப்பது மிக மிக கடினமான விடயம். நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். 1906 இதுவரையில் 19 பொதுசன வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றது, 44 அரசியல் திருத்த கேள்விகளை வைத்து நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் இதுவரையில் 8 மட்டும்தான் வெற்றி கண்டிருக்கின்றது, மிகுதி 11 தோல்வி கண்டிருக்கின்றது. ஆகவே அரசியல் சாசனத்தை மாற்றுவது என்பது மிக மிக கடினமான விடயம் என்று நான் தெரிவிக்கலாம்.
மிக நன்றி ரகுராம் அவர்களே, தெளிவாக விளக்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, வாய்ப்புக்கு நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.